21. ஒரு எச்சரிக்கை நிராகரிக்கப்பட்டது. த கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 375-390. இரண்டாம் வருகையைப் பற்றிய செய்தியைக் கொடுத்ததில் வில்லியம் மில்லரும் அவரது சகாக்களும் நியாயத்தீர்ப்பிற்கென்று மனிதர்களை ஆயத்தப்படுத்த எழும்பும் ஒரே நோக்கத்துடன் உழைத்தனர். தங்களை மதச்சார்புடையவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களை சபையின் உண்மையான நம்பிக்கைக்காகவும் ஒரு ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்தின் தேவையை உணரவும் எழுப்பும்படி அவர்கள் வகை தேடினர். மனம் மாறாதவர்கள் உடனடியாக மனம் வருந்தி தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டிய அவர்களது கடமைக்கு அவர்களை எழுப்பிவிடவும் உழைத்தனர். மனிதர்களை மதத்தின் ஒரு பிரிவிற்கோ அல்லது கட்சிக்கோ மாற்றுவதற்கு அவர்கள் முயலவில்லை. எனவே அவர்கள் அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் பிரிவினர்களுக்கும் இடையில் அவர்களது நிர்வாக அமைப்பிலும் ஒழுக்கத்திலும் குறுக்கிடாமல் பணியாற்றினர்.
எனது ஊழியத்திலெல்லாம் இப்போதுள்ள சபைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு சபையை அமைக்கும் விருப்பமோ அல்லது ஒருவரின் செலவில் வேறொருவருக்கு லாபத்தை உண்டு பண்ணும் விருப்பமோ ஒருபோதும் எனக்கு இருந்ததில்லை. எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்று நான் நினைத்தேன். கிறிஸ்துவின் வருகையை பற்றிய நல்ல நம்பிக்கையில் அனைத்து கிறிஸ்தவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்று வைத்துக் கொண்டால், நான் பார்க்கிறது போல பார்க்க முடியாவிட்டாலும் இந்த கோட்பாட்டை தழுவுகிறவர்களை எவ்விதத்திலும் குறைவாக நேசிக்க மாட்டார்கள். இதற்கென்று தனிப்பட்ட கூட்டங்கள் தேவையாக இருக்கும் என்னும் கருத்து ஒருபோதும் எனக்குள் உண்டாகவில்லை. எனது முழு நோக்கமும் ஆத்துமாக்களை தேவனிடம் மனமாறச் செய்வதும், வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை பற்றி உலகத்திற்கு அறிவிப்பதும், தேவனை சமாதானத்துடன் சந்திக்க தகுதிப்படுத்தும் இருதய ஆயத்தம் செய்திட எனது உடன் மனிதர்களை தூண்டும் விருப்பமாகவே இருந்தது. எனது ஊழியத்தின் கீழ் மனம் மாறின பெரும்பான்மையினர் இப்போது உள்ள பல்வேறுபட்ட சபைகளில் ஐக்கியப்பட்டிருந்தனர் என்று மில்லர் கூறினார்.
அவரது ஊழியம் சபைகளை வளர்க்க வழிகோலிய போது சிறிது காலத்திற்கே அது ஆதரவாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் போதகர்களும் மதத்தலைவர்களும் திருவருகையின் கோட்பாட்டிற்கு எதிராக தீர்மானமெடுத்து அந்த விஷயத்தைப் பற்றிய அனைத்து கிளர்ச்சியையும் அமர்த்த விரும்பின போது, அவர்கள் அதை பிரசங்கமேடையிலிருந்து மட்டும் எதிர்க்காமல் சபை உறுப்பினர்கள் இரண்டாம் வருகையைப் பற்றின சொற்பொழிவை கேட்பதற்குச் செல்லும் வாய்ப்புகளையும் மறுத்தனர். அல்லது சபையின் சமூக கூட்டங்களில் தங்களது நம்பிக்கையைப் பற்றி பேசுவதையும் கூட மறுத்தனர். இவ்வாறாக விசுவாசிகள் பெரும் சோதனையும் குழப்பமுமிக்க நிலையில் தாங்கள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர். அவர்கள் தங்களது சபையை நேசித்தனர். அதிலிருந்து பிரிந்து செல்லுவதை விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் சாட்சி அடக்கப்படுவதை அவர்கள் கண்டபோது, தீர்க்க தரிசனங்களை ஆராயும் அவர்களது உரிமை மறுக்கப்பட்டபோது, சபைக்கு கீழ்ப்படிவதை தேவனுக்கு பக்தி விசுவாசமாக இருப்பது தடுக்கிறதை உணர்ந்தனர். தேவனுடைய வார்த்தையின் சாட்சியை மூடி வைத்துவிட வகை தேடினவர்களை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமான கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவர்களாக அவர்களால் கருதல் கருத முடியவில்லை. எனவே அவர்களது முந்திய பிணைப்பிலிருந்து பிரிந்து செல்லுவது நியாயமானது என அவர்கள் தாங்களாகவே உணர்ந்தனர். 1844 ஆண்டின் கோடைக்காலத்தில் ஏறக்குறைய 50,000 பேர் தங்கள் சபைகளிலிருந்து பின்வாங்கினர்.
இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் முழுவதிலுமிருந்த பெரும்பான்மையான சபைகளில் குறிப்பிடப்பட்ட வெளிப்படையான மாறுதல் காணப்பட்டது. அநேக வருடங்களாக உலக நடத்தைகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இசைவான மாற்றம் சீராக ஆனால் நிலையாக அதிகரித்துக் கொண்டிருந்தது. அதற்குச் சமமாக உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் சரிவும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த வருடத்தில் அந்த நாட்டிலிருந்த ஏறத்தாழ அனைத்து சபைகளிலும் சடிதியான குறிப்பான சரிவின் சான்றுகள் காணப்பட்டன. அதற்கான காரணத்தை ஒருவராலும் தெரிவிக்க முடியாதென்று காணப்பட்டபோது, அச்சகங்கள் பிரசங்க மேடைகளிலிருந்து இந்த உண்மை விரிவாக குறிக்கப்பட்டு விவரிக்கப்பட்டிருந்தது.
பிலதெல்பியாவிலிருந்த பிரிஸ்பிட்டேரியன் சபை கூட்டமுண்டில் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருந்த வேதாகம விளக்க நூலின் ஆசிரியராகவும் அந்த நகரத்தின் தலையாய சபைகளில் ஒன்றின் போதகருமாயிருந்த திரு பான்ஸ் என்பவர், தான் இந்த ஊழியத்தில் 20 வருடங்களாக இருந்திருப்பதாகவும், அவர் நடத்திய கடந்த திருவிருந்து ஆராதனை வரை அதை பெற்றுக்கொள்ளாதவர்களாக சபையில் அதிகமானவர்களும் இருந்தனர்.
ஆனால் இப்பொழுது எழுப்புதல்களில்லை, மனம் மாறுதல்களில்லை. தங்களை விசுவாசிகள் என அறிவிப்பவர்களில் கிருபையின் வளர்ச்சி காணக்கூடியதாக இல்லை. அவருடைய ஆராய்ச்சிக்கு தங்களுடைய ஆத்தும இரட்சிப்பை பற்றி உரையாட ஒருவரும் வருவதில்லை. தொழில்களின் அதிகரிப்போடும் வியாபாரம் உற்பத்தியாளர்களின் பிரகாசமான வாய்ப்புகளோடும் உலகப்பிரகாரமான எண்ணங்கள் அதிகரித்துள்ளன. எல்லா சபைகளிலும் இப்படித்தான் உள்ளது என்று அறிவித்தார். கங்கரேஷனல் ஜேர்னல், May 23, 1844.
அதே வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஓபர்லின் கல்லூரி பேராசிரியரான பின்னே என்பவர், பொதுவாக நமது நாட்டிலுள்ள புரொட்டஸ்டாண்ட் சபைகள் காலத்தின் சன்மார்க்க சீர்திருத்தத்தில் ஒன்று ஆர்வமில்லாதவையாக அல்லது எதிர்க்கிறவையாக உள்ளன என்கிற உண்மையை நமது மனங்களுக்கு முன் நாம் பெற்றிருக்கிறோம். இதில் ஒரு பகுதி விதிவிலக்கும் இருக்கிறது. இருந்தபோதிலும் பொதுவான உண்மையைத் தவிர வேறு விதமாக இருப்பதற்கு அவை போதுமானவையாக இல்லை. இணையான வேறொரு உண்மையும் சபைகளில் எழுப்புதலின் செல்வாக்கு ஏறத்தாழ உலகிலெங்குமே இல்லை என்பதும் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆர்வமின்மை ஏறத்தாழ எங்கும் பரவி பயங்கரமான விதத்தில் ஆழமாகவும் இருக்கிறது. இப்படித்தான் நாடு முழுவதற்குமான மத அச்சகம் சாட்சி பகருகிறது. மிகவும் பரவலான அளவிற்கு சபை அங்கத்தினர்கள் நாகரிகத்தின் பக்தர்களாகவும், நாட்டியங்களிலும் விழாக் கொண்டாட்டங்களிலும் களியாட்டக் கூடங்களிலும் பக்தியில்லாதவர்களுடன் கரம் கோர்த்துச் செல்லுபவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் வேதனையாக இந்த காரியத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. சபைகள் பொதுவாக வருந்தத்தக்க விதத்தில் சீரழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுவதற்கு போதுமான சான்றுகள் பெருகி நம்மீது பாரமாகச் சுமருகின்றது. அவர்கள் கர்த்தரை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டனர். அவர் அவர்களை விட்டு தம்மை விலக்கிக் கொண்டார் என்று கூறினார்.
ரிலீஜியஸ் டெலிஸ்கோப்பின் ஒரு எழுத்தாளர், இன்று உள்ளது போன்ற ஒரு பொதுச் சரிவை நாம் ஒருபோதும் சாட்சியாகக் கண்டதில்லை. சபை நிச்சயமாக துயிலெழுந்து இந்த துன்பத்திற்கான காரணத்தை தேட வேண்டும். சீயோனை நேசிக்கும் ஒவ்வொருவரும் அதை துன்பமாக பார்க்க வேண்டும். உண்மையான மனமாற்றங்கள் எத்தனை சிலதாயும் ஒன்றுக்கொன்று தூரமாயும் இருக்கிறது என்பதையும், ஒப்பிட முடியாத மனஸ்தாபத்தையும் பாவிகளின் இருதய கடினத்தையும் நாம் மனதில் எண்ணி பார்க்கும்போது, தேவன் கிருபையாக இருப்பதை மறந்துவிட்டாரா அல்லது கிருபையின் கதவு அடைக்கப்பட்டதா என்று ஏறத்தாழ நம்மையும் அறியாமலேயே நாம் வியக்கிறோம் என்று சாட்சி பகர்ந்தார்.
சபையிலும் காரணமில்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்போதும் உண்டாயிருக்கவில்லை. நாடுகள், சபைகள், தனிப்பட்டவர்களின் மீது படியும் ஆவிக்குரிய இருள், ஒத்தாசையாக இருக்கும் தேவ கிருபையை விலக்கிக் கொள்ளும் தேவனின் ஒருதலைப்பட்சமான செயலினால் இல்லாமல், தெய்வீக ஒளியை மனிதர்கள் அவர்களது பங்காக அலட்சியம் செய்வதால் அல்லது நிராகரிப்பதால் உண்டாகிறது. இந்த சத்தியத்தை பற்றிய தெளிவான உதாரணம் கிறிஸ்துவின் காலத்திலிருந்த யூதர்களின் வரலாற்றினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. உலகின் மீதுள்ள அவர்களது நாட்டத்தினாலும், தேவனையும் அவரது வார்த்தையையும் மறந்ததினாலும் அவர்களது புரிந்து கொள்ளும் தன்மை இருளடைந்தது. அவர்களது இருதயங்கள் பூமிக்குரியதாகவும் சிற்றின்பங்களை நாடுவதாகவும் இருந்தன. இவ்விதமாக அவர்கள் மேசியாவின் வருகையைப் பற்றிய விஷயத்தில் அறியாமை உள்ளவர்களாக இருந்து, அவர்களது அகந்தையினாலும் நம்பிக்கையின்மையினாலும் அவர்கள் மீட்பரை நிராகரித்தனர். அவ்வாறிருந்த பின்னரும் சத்தியத்தை பற்றிய அறிவிலிருந்தும் அல்லது இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் பங்கு பெறுவதிலிருந்தும் யூத இனத்தை அவர் நீக்கவில்லை. ஆனால் சத்தியத்தை நிராகரித்தவர்கள் பரலோக ஈவின் மீதிருந்த வாஞ்சைகள் அனைத்தையும் இழந்தனர். அவர்கள் தங்களிலிருந்த ஒளி இருளாகும் வரை ஒளியை இருளாகவும் இருளை ஒளியாகவும் பாவித்தனர். அந்த இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தது!
முக்கியமான தெய்வபக்தியின் ஆவியில்லாதிருந்தும் பக்தியின் தோற்றங்களை மனிதர்கள் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சாத்தானின் கொள்கைக்கு பொருந்துகிறது. யூதர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்த பின் தங்களுடைய பண்டைய மதச்சடங்குகளை அனுசரிப்பதில் வைராக்கியமாகத் தொடர்ந்திருந்தனர். தேவப்பிரசன்னத்தின் வெளிக்காட்டுதல் இப்போது அவர்களுக்குள் இல்லை என்பதை தாங்களாகவே ஒப்புக்கொண்டிருந்தபோதும் தங்களது இனத்தின் தனித்தன்மையை அவர்கள் வைராக்கியமாக பாதுகாத்திருந்தனர்.
மேசியாவின் வருகையின் காலத்தை தானியேலின் தீர்க்கதரிசனம் தவறில்லாமல் சுட்டிக்காட்டியிருந்தது. அவரது மரணத்தை பற்றியும் அது நேரடியாக முன்னறிவித்திருந்தது. ஆனால் அதை ஆராய்வதை அவர்கள் அதைரியப்படுத்தி முடிவில் அந்த காலத்தைப் பற்றி கணக்கிட முயல்பவர்களின் மீது ரபிமார்கள் ஒரு சாபத்தை கூறியிருந்தனர். குருட்டுத்தனத்திலும் பாவத்தை குறித்த மனஸ்தாபமின்றியும் இஸ்ரவேல் மக்கள் 1800 ஆண்டுகளாக இரட்சிப்பின் கிருபைமிக்க ஈவை குறித்து அலட்சியத்தோடு சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்திலிருந்து வரும் ஒளியை நிராகரிப்பதன் ஆபத்தை பற்றிய பக்தி வினயமான எச்சரிப்பையும் குறித்த எண்ணமற்றவர்களாகவும் இருந்தனர்.
காரணம் இருக்கும்போதெல்லாம் அதன் விளைவுகள் பின்தொடரும். கடமையை குறித்த மன உணர்த்துதலை அது தனது ஆசைகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதற்காக வேண்டுமென்றே அழித்து விடுபவன் இறுதியில் சத்தியத்திற்கும் தவறுக்கும் இடையிலுள்ள வேற்றுமையை பிரித்தறியும் வல்லமையை இழந்து விடுவான். புரிந்து கொள்ளும் தன்மை இருளடைகிறது, மனச்சாட்சி தழும்பாகிறது, இருதயம் கடினமாகிறது. அந்த ஆத்துமா தேவனிடமிருந்து பிரிந்து செல்லுகிறது. எங்கு தெய்வீகத் தூது அவமதிக்கப்படுகிறதோ அல்லது அலட்சியப்படுத்தப்படுகிறதோ அங்கு சபை இருளால் மூடப்பட்டிருக்கும். விசுவாசமும் அன்பும் குளிர்ந்து போகும். விலகிச் செல்லுதலும் பிரிவினைகளும் நுழையும். சபை அங்கத்தினர்கள் தங்கள் விருப்பங்களையும் சக்திகளையும் உலகத்தை தேடுவதற்கு அர்ப்பணிப்பர். பாவிகள் தங்களது பாவத்திற்காக வருந்தாமல் கடினமுள்ளவர்களாகிவிடுவர்.
தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் வேளையை அறிவித்து அவருக்கு பயந்து அவரை தொழுது கொள்ளும்படி அழைக்கும் வெளிப்படுத்தல் 14 உள்ள முதலாம் தூதனின் தூது தங்களை தேவனுடைய மக்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களை கரைப்படுத்தும் உலகச் செல்வாக்கிலிருந்து பிரிக்கவும் அவர்களுடைய உலகப்பிரகாரமான பின்னிட்டு விழுந்திருக்கும் உண்மையான நிலையை பார்ப்பதற்கு அவர்களை எழுப்புவதற்குமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவனை விட்டு அவர்களைகளை விளக்கியிருக்கும் தீமைகளை சீர் செய்திருந்திருக்கும் ஒரு எச்சரிப்பை தேவன் இந்த தூதில் சபைக்கு அனுப்பியிருந்தார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதை பெற்றிருந்தால் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் இருதயங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கான ஒரு ஆயத்தத்தை உண்மையாகத் தேடியிருந்தால் தேவனுடைய ஆவியும் அவரது வல்லமையும் அவர்களுக்கிடையில் வெளிப்பட்டிருக்கும். சபை மீண்டும் ஐக்கியம், விசுவாசம், அன்பு என்று அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த ஒரே இருதயமும் ஒரே மனமுமுள்ளவர்களாயிருந்தார்கள். தேவசனத்தை தைரியமாய்ச் சொன்னார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 4:32-2:47 என்ற அந்த ஆசீர்வாதமான நிலையை அடைந்திருந்திருக்கும்.
தங்களை தேவனுடையவர்கள் என்று கூறிக்கொள்ளும் மக்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிரகாசிக்கும் ஒளியை பெற்றுக்கொள்வார்களானால் கிறிஸ்து ஜெபித்த அப்போஸ்தலர் விவரித்த சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். எபேசியர் 4:3-5 என்கிற அதே ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். வருகையின் தூதை பெற்றுக்கொண்டவர்கள் அனுபவித்த ஆசீர்வாதமிக்க பலன்கள் அப்படிப்பட்டவையாக இருந்தன. அவர்கள் வேறுபட்ட பலச சபைகளிலிருந்து வந்திருந்தனர். அவர்களது சபை வேறுபாடுகள் என்னும் தடைகள் தரைமட்டமாயின. ஒன்றையொன்று மோதும் கொள்கைகள் அணுக்களாகச் சிதறிப்போயின. 1000 வருட உலக அரசாட்சி என்னும் வேதவாக்கிய ஆதாரமற்ற நம்பிக்கை கைவிடப்பட்டது. 2 வருகையைப் பற்றிய தவறான நோக்குகள் சரி செய்யப்பட்டன. அகந்தையும் உலகோடு இணைந்திருப்பதும் அடித்துச் செல்லப்பட்டன. தவறுகள் சரி செய்யப்பட்டன. இனிமையான சகோதரத்துவத்திற்குள் இருதயங்கள் பிணைக்கப்பட்டன. அன்பும் சந்தோஷமும் மேலாக ஆட்சி செய்தன. இந்த கொள்கை இதை ஏற்றுக்கொண்ட சிலருக்கு இப்படிச் செய்திருந்தால் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டிருப்பார்களானால் அத்தனை பேருக்கும் அதையே செய்திருந்திருக்கும்.
ஆனால் பொதுவாக சபைகள் அந்த எச்சரிப்பை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களின் ஊழியக்காரர்கள் இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவல்காரர்களாக இயேசுவின் வருகையின் அடையாளத்தை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் தீர்க்க தரிசன சாட்சியங்களிலிருந்தாவது அல்லது காலங்களின் அடையாளங்களிலிருந்தாவது அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்கள் தவறியிருந்தனர்.
உலகப்பிரகாரமான நம்பிக்கைகளும் மேலான ஆசைகளும் இருதயத்தை நிரப்பினபோது தேவன் மீதுள்ள அன்பும் அவரது வார்த்தையின் மீதுள்ள விசுவாசமும் குளிர்ந்துவிடவே வருகையின் கோட்பாடு பிரசங்கிக்கப்பட்டபோது அது அவர்களது அவநம்பிக்கையையும் தவறான எண்ணத்தையுமே எழுப்பினது. அந்த தூது சபை விசுவாசிகளால் பெருமளவிற்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்தது என்பது அதற்கு எதிரான வாதமாக கொண்டுவரப்பட்டது. பழங்காலத்தைப் போலவே தேவனுடைய வார்த்தையின் தெளிவான சாட்சி, அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாமொருவர் அவனை விசுவாசித்ததுண்டா என்ற பதிலையே சந்தித்தது. தீர்க்கதரிசன காலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டிருந்த வாதத்தை மறுப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம் என்பதைக் கண்டு அவைகள் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டாதவை என்று போதித்து தீர்க்கதரிசன நூல்களை ஆராய்வதை அநேகர் அதைரியப்படுத்தினர். திரளானவர்கள் அவர்களது போதகர்களை மனதார மறைமுகமாக நம்பி அந்த எச்சரிப்பை கவனிக்க மறுத்துவிட்டனர். மற்றவர்கள் சத்தியத்தை பற்றிய உணர்வடைந்திருந்தபோதும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவோம் என்ற பயத்தால் அதை அறிக்கை செய்ய துணியவில்லை. சபையை சோதிக்கவும் தூய்மைப்படுத்தவும் தேவன் அனுப்பியிருந்த தூது எவ்வளவு அதிகமானவர்கள் தங்களுடைய நேசத்தை கிறிஸ்துவின் மீது வைப்பதை விட உலகத்தின் மீது நிச்சயமாக வைத்திருந்தனர் என்பதை வெளிக்காட்டியது. உலகத்துடன் அவர்களை கட்டியிருந்த பிணைப்புகள் பரலோகத்தை நோக்கிய கவர்ச்சிகளை விட மிகவும் பலமிக்கதாக இருந்து உலக ஞானத்தின் சத்தத்தை கவனிப்பதை தெரிந்து கொண்டு இருதயத்தை ஆராயும் சத்தியத்தின் தூதை விட்டு திரும்பினர்.
முதலாம் தூதனின் எச்சரிப்பை மறுத்ததால் அவர்களை திரும்ப எடுத்துக் கட்டுவதற்காக பரலோகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உபாயத்தை அவர்கள் நிராகரித்தனர். தேவனை விட்டு அவர்களை பிரித்திருந்த தீமைகளை சீர்படுத்தியிருக்கக்கூடிய கிருபையின் தூதனை அவர்கள் அவமரியாதையாக நடத்தி உலகத்தின் நட்பை தேட மிகுந்த ஆர்வத்துடன் திரும்பிச் சென்றனர். 1844 சபைகளிலிருந்த உலகப்பற்று, பின்வாங்கிச் செல்லுதல், ஆவிக்குரிய மரணம் ஆகியவைக்கு காரணம் இங்கிருந்தது. வெளி 14 முதலாம் தூதனை பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்தாளே என்று அறிவிக்கும் இரண்டாம் தூதன் பின்தொடர்ந்தான். பாபிலோன் என்னும் சொல் பாபேல் என்கிற சொல்லிலிருந்து வந்து குழப்பத்தை குறிக்கிறது. அது பலவிவிதமான தவறான அமைப்புகளையும் அல்லது மருள் விழுந்த மதத்தையும் சுட்டிக்காட்ட வேதவாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 17 பாபிலோன் ஒரு பெண்ணாக வேதாகமத்தில் சபையை அடையாளப்படுத்தும் உருவகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கற்புடைய ஒரு பெண் தூய்மையான சபையையும் இழிவான பெண் மருளவிழுந்த சபையையும் சுட்டிக்காட்டுகிறது.
வேதாகமத்தில் கிறிஸ்துவிற்கும் அவரது சபைக்கும் இடையில் உள்ள பரிசுத்தமானதும் நிலையானதுமான உறவு திருமண ஐக்கியத்தால் குறிப்பிடப்படுகின்றன. பக்தி வினயமான ஒரு உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் அவரது மக்களை தம்முடன் சேர்த்து கொண்டார். அவர் அவர்களது தேவனாக இருப்பாரென்று வாக்குத்தத்தம் செய்ய அவர்கள் அவருடையவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்று உறுதிமொழி கூறினர். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், 2:19 என்று அவர் அறிவிக்கிறார். நான் உங்கள் நாயகர், 3:14 என்று மறுபடியும் அவர் அறிவிக்கிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால், 2 Cor 11:2 என்று கூறும்போது பவுல் அதே உருவகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்.
தனது நம்பிக்கையையும் அன்பையும் அவரை விட்டு விலக அனுமதித்து உலகப் பொருள்களைப் பற்றிய ஆசையை ஆத்துமாவை ஆக்கிரமித்துக் கொள்ள அனுமதிக்கும் சபையின் உண்மையின்மை திருமணப் பொருத்தனையை மீறுதலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகிச் சென்ற இஸ்ரவேலின் பாவம் இதே உருவகத்தில் எடுத்துக் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெறுத்த தேவனுடைய அதிசயமான அன்பு இதயத்தை தொடும் வண்ணம், உனக்கு ஆளையிட்டுக் கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், 16:8. நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று.
நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று. நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து. எசேக்கியேல் 16:13-15. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 3:20. தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரைச் சேர்த்துக் கொள்ளுகிற விபசார ஸ்திரீயைப் போல இருக்கிறாய். எசேக்கியேல் 16:32 என்று வருணிக்கப்பட்டிருக்கிறது.
புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆதரவை விட உலகத்தின் நட்பை தேடும் கிறிஸ்தவர்களை பார்த்து அதே விதமான மொழியில், விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். யாக்கோபு 4:4 என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுகிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 17 பாபிலோன் எனப்படும் ஸ்திரீ இரத்தாம்பரும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெட்டியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை வெளிப்படுத்தல் 17:4-6 யோவான் கண்டார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ய பாரம்பண்ணுகிற மகாநகரமேயாம். வெளிப்படுத்தல் 17:18 என்றும் பாபிலோனை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. அநேக நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ உலகிலிருந்த அரசர்களின் மீது எதேச்சாதிகாரம் செலுத்தியிருந்த வல்லமை ரோமன் கத்தோலிக்க சபையாக உள்ளது. இரத்தாம்பரமும் சிவப்பான நிறமும் பொன்னும் இரத்தினங்களும் முத்துக்களும் ரோமின் சிறப்பையும் அரசர்களுக்கு மேலான ஆடம்பரத்தையும் தெளிவாகச் சித்தரிக்கிறது. கிறிஸ்துவின் பின்னடியார்களை கொடூரமாக உபத்திரவப்படுத்தினதால் அந்த சபையைப் போல வேறு எந்த வல்லமையையும் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால் வெறித்திருந்ததென்று அவ்வளவு உண்மையாக அறிவிக்க முடியாது. பூமியிலுள்ள ராஜாக்களுடன் தகாத விதத்தில் வேசித்தனம் செய்தாள் என்னும் பாவம் பாபிலோன் மீது சுமத்தப்பட்டுள்ளது.
கர்த்தரிடத்திலிருந்து பிரிந்து சென்று அஞ்ஞான மார்க்கங்களுடன் உறவு கொண்டதினால் யூதரின் சபை ஒரு வேசியாயிற்று. ரோமும் உலக வல்லமைகளின் ஆதரவை தேடினதால் அதேவிதமாக தன்னை கரைப்படுத்தி அதைப்போன்ற பழியை பெறுகிறது. பாபிலோன் வேசிகளின் தாயாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் கோட்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் பிடித்து கொண்டு உலகத்துடன் சட்டவிரோதமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவதற்காக சத்தியத்தையும் தேவருடைய அங்கீகாரத்தையும் பலியிடுகிற அதன் உதாரணத்தை பின்பற்றும் சபைகள் அதன் குமாமாரத்திகளாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். பாபிலோனின் விழுகையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14 அறிவிக்கப்படும் தூது ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்து பின்னர் கரைப்பட்டவைகளாகிவிட்ட சபைகளுக்கு பொருந்தியாக வேண்டும். இந்த தூதை நியாயத்தீர்ப்பு பற்றிய எச்சரிப்பு பின்தொடர்வதால் அது கடைசி நாட்களில் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அது ரோமன் கத்தோலிக்க சபையை மட்டும் குறிப்பதாக இருக்காது. ஏனெனில் அந்த சபை நூற்றாண்டுகளாக விழுந்து போன நிலையில் உள்ளது. அதற்கும் மேலாக வெளிப்படுத்தின விசேஷம் 18 இன்னமும் எதிர்காலத்தில் கொடுக்கப்பட இருக்கும் ஒரு தூதில் தேவருடைய ஜனங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வேதவாக்கியங்களின்படி தேவருடைய மக்களில் அநேகர் இன்னும் பாபிலோனில் இருந்தாக வேண்டும். எந்த மத அமைப்புகளில் கிறிஸ்துவின் அடியார்களில் பெரும்பகுதியினர் இப்பொழுது காணப்படுகின்றனர்? சந்தேகத்திற்கிடமின்றி அவை புரொட்டஸ்டாண்ட் விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் பலவேறுபட்ட சபைகளில்தான். அவைகளின் தோற்றத்தின் போது இந்த சபைகள் தேவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் மேலானவையாக நின்றன. அவரது ஆசீர்வாதங்கள் அவைகளின் மீதிருந்தன.
அவநம்பிக்கை உள்ள உலகமுங்கூட சுவிசேஷத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதை பின்தொடர்ந்த நன்மையான பலன்களை அறிக்கை செய்யும்படி நெருக்கி ஏவப்பட்டது.
இஸ்ரவேலுக்கான தீர்க்கதரிசியின் தூதில், உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே
அது குறைவற்றதாயிருந்ததென்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறாரென்றார். ஆனால் இஸ்ரவேலுக்கு சாபமாகவும் அழிவாகவும் இருந்த அதே ஆசையினால் பக்தியில்லாதவர்களின் பழக்கங்களை பிரதிபலித்து அவர்களின் நட்பை விரும்பினதால் அவர்களும் விழுந்தார்கள். நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து. எசேக்கியேல் 16:14-15 என்கிறார்.
அநேக புரொட்டஸ்டாண்ட் சபைகள் பூமியின் ராஜாக்களோடு ரோம் வைத்திருந்த அநீதியான தொடர்பை பின்பற்றுகின்றன. மதச்சார்பற்ற அரசாங்கங்களுடனும் மற்ற சபைகளுடனும் உள்ள தனது உறவினாலும் உலகத்தின் ஆதரவை தேடுவதினாலும் பூமியின் ராஜாக்களுடன் அக்கிரமமான உறவை உடையதாக உள்ளது. தங்களுடைய கோட்பாடுகளை வேதாகமத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதாக கூறிக்கொள்ளும் இந்த அமைப்புகள் அனைத்தும் மிக அதிகமான ஒன்றையொன்று எதிர்க்கும் மத நம்பிக்கைகளையும் தத்துவ விளக்கங்களையும் உடையவைகளாக எண்ணிலடங்காத பிரிவுகளாக பிரிந்திருப்பதினால் இந்த அமைப்புகள் அனைத்திற்கும் பாபிலோன் குழப்பம் என்னும் பெயர் மிகச் சரியாக பொருந்தக்கூடியதாக உள்ளது. உலகத்துடன் பாவ உறவு வைத்திருப்பதைத் தவிர ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து பிரிந்து சென்ற சபைகள் அதனுடைய மற்ற குணங்களையும் கொண்டுள்ளன. கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு போதனை என்ற ஒரு ரோமன் கத்தோலிக்க நூல் கீழ்காணும் குற்றத்தை சாட்டுகிறது. பரிசுத்தவான்கள் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ரோம சபை எப்போதாவது விக்கிரக ஆராதனை என்னும் குற்றத்தை உடையதாக இருந்திருந்தால் அதன் மகளான 10 சபையை மரியாளுக்கும் 1 கிறிஸ்துவிற்கும் பிரதிஷ்டை செய்திருக்கிற இங்கிலாந்து சபையும் அதே குற்றத்தையே உடையதாக இருக்கிறது.
மேலும் 1000 வருட ஆளுகையை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் ஹாப்கின்ஸ் என்பவர் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியும் பழக்கங்களும் ரோமன் கத்தோலிக்க சபையில் மட்டும்தான் அடங்கியிருக்கிறது என்று கருதுவதற்கான காரணம் எதுவும் இல்லை. புரொட்டஸ்டாண்ட் சபைகளும் அதிகமான அந்திக்கிறிஸ்துக்களை கொண்டுள்ளன. மேலும் கரைகள், துன்மார்க்கம் ஆகியவைகளிலிருந்து சீர்திருத்தமடைவது வெகு தூரத்தில் உள்ளது என்கிறார். பிரிஸ்பிடேரியன் சபை ரோமிலிருந்து பிரிந்து சென்றதைப் பற்றி டாக்டர் குத்ரி என்பவர், 300 வருடங்களுக்கு முன் நமது சபை தன் கொடியில் திறந்த வேதாகமத்துடன் வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற லட்சியத்தைக் கொண்ட தனது புத்தகச் சுருளுடனும் ரோமின் வாசலிலிருந்து வெளியே வந்தது. ஆனால் அவர்கள் பாபிலோனை விட்டு சுத்தமாக முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டார்களா என்ற முக்கியமான கேள்வியை கேட்கிறார்.
நற்கருணை கோட்பாட்டின் மூலமாக இங்கிலாந்து சபை விழுங்கப்பட்டுவிட்டது போல் காணப்படுகிறது. ஆனால் அதன் இசைவற்ற தன்மை தத்துவ துரோகத்தினால் மிகவும் மோசமாக துளைக்கப்பட்டு உள்ளதாக காணப்படுகிறது. நாம் எவர்களைப் பற்றி நல்ல விதமாக எண்ணியிருந்தோமோ அவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அடிப்படையான விசுவாசத்திலிருந்து வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். குறைகூறத்தக்க நாத்திகவாதத்தினால் இங்கிலாந்தின் இருதயமானது தேன்கூட்டைப் போல் அரிக்கப்பட்டிருக்கிறதென்று நான் நம்புகிறேன். அது பிரசங்க மேடைக்கும் சென்று தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளும் துணிவுள்ளதாகவும் இருக்கிறது என்று இங்கிலாந்து சபையைப் பற்றி ஸ்பர்ஜன் கூறுகிறார்.
பெரும் மருளவிழுகையின் தொடக்கம் என்ன? சுவிசேஷத்தின் எளிமையிலிருந்து சபை முதலில் விலகிச் சென்றது எப்படி? கிறிஸ்தவ மார்க்கத்தை அஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு வசதி செய்து கொடுப்பதற்காக பிற சமயங்களின் பழக்கங்களுடன் இசைந்ததினால் இது நிகழ்ந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாளிலேயே, அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, 2 தெசலோனிக்கேயர் 2:7 என்றார். அப்போஸ்தலர்களின் காலத்தில் சபை தூய்மையானதாக இருந்தது. ஆனால் 2 நூற்றாண்டின் பிற்பகுதியில் பெரும்பான்மையான சபைகள் ஒரு புது வடிவை ஏற்றுக்கொண்டன. ஆரம்பத்திலிருந்த எளிமை மறைந்துவிட்டது. முதிர்வயதான சீடர்கள் தங்கள் கல்லறைகளில் ஓய்ந்தபோது உணர்ந்து கொள்ளாத விதத்தில் அவர்களது பிள்ளைகள் புதிதாக மதம் மாறினவர்களுடன் சேர்ந்து கொண்டு நோக்கத்திற்கு புது வடிவம் கொடுத்தனர். மத மாற்றத்தினால் அங்கத்தினர்களை சேர்க்க கிறிஸ்தவ விசுவாசத்தின் உயர்ந்த தரம் தாழ்த்தப்பட்டது. அதன் விளைவாக அஞ்ஞான வெள்ளம் அதன் சம்பிரதாயங்கள், பழக்கங்கள், விக்கிரகங்கள் ஆகியவற்றுடன் சபைக்குள் புகுந்தது. மதச்சார்பற்றவர்களின் ஆதரவையும் துணையையும் கிறிஸ்தவ மதம் பெற்றுக்கொண்ட போது திரளானவர்களால் அது பெயரளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் தோற்றத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்த அநேகர் தங்கள் நடத்தையில் இரகசியமாக விக்கிரகங்களை ஆராதனை செய்வதில் அஞ்ஞானிகளாகவே இருந்தனர்.
தன்னை புரட்டஸ்டாண்ட் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொரு சபையிலும் இதே செயல் மறுபடியும் செய்யப்பட்டிருக்கவில்லையா? உண்மையான ஆவியையும் அல்லது சீர்திருத்தத்தையும் கொண்டிருந்த அதன் ஸ்தாபகர்கள் மறைந்தபோது அவர்களுக்குப் பின்னர் தோண்டினவர்கள் முன்வந்து நோக்கத்திற்கு புது வடிவம் கொடுக்கின்றனர். தங்களுடைய முற்பிதாக்களின் மத நம்பிக்கையை குருட்டுத்தனமாக பற்றிக் கொண்டிருந்து அவர்கள் அறிந்ததைக் காட்டிலும் அதிகமான எந்த சத்தியத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து சீர்திருத்தக்காரர்களின் முன்மாதிரியான தாழ்மை, சுயமறுப்பு, உலகத்தை மறுத்துவிடுதல் ஆகியவைகளிலிருந்து பெரிய அளவில் விலகிச் செல்லுகின்றனர். இவ்வாறாக முதலிலிருந்த எளிமை மறைகிறது. சபைக்குள் பாய்கிற உலகமென்கிற வெள்ளம் அதனுடன் அதன் சம்பிரதாயங்களையும் பழக்கங்களையும் விக்கிரகங்களையும் கொண்டு வருகிறது.
ஐயோ, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கிடையில் பேணப்படும் தேவனுக்கு விரோதமான பகையாகிய உலக நேசம் எவ்வளவு பயங்கரமான அளவிற்கு பரவியிருக்கிறது! கிறிஸ்தவ உலகம் முழுவதிலுமுள்ள பிரபலமான சபைகள் எவ்வளவு அதிகமாக வேதாகமத்தின் தரமாகிய தாழ்மை, சுயமறுப்பு, எளிமை, தெய்வபக்தி ஆகியவைகளிலிருந்து விலகிச் சென்றிருக்கின்றன! விலைமதிப்பு வாய்ந்த தாளந்தாக இருக்கக்கூடிய பணத்தின் எந்த பகுதியையும் அதிக விலையுள்ள ஆடைகளுக்காகவும் தேவையற்ற அணிகலன்களுக்காகவும் கண்களின் இச்சையை திருப்திப்படுத்தவும் வீணாகச் செலவு செய்துவிடாதீர்கள். அதன் எந்த பகுதியையும் அதிக விலைமிக்க பகட்டான ஆசனங்கள், படங்கள், வண்ணச்சித்திரங்கள் ஆகியவைகளால் உங்கள் வீடுகளை அலங்கரிக்க வீணாகச் செலவு செய்யாதீர்கள். ஜீவனத்தின் பெருமையை திருப்திப்படுத்துவதற்காக பிறர் முன் நல்லவர்களாகக் காணப்படும்படியாக அல்லது மனிதர் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் நன்றாக இருக்கும் வரை அவர்கள் உங்களைப் பற்றி நல்ல விதமாகப் பேசுவார்கள். நீங்கள் இரத்தாம்பரத்தையும் மெல்லிய உடைகளையும் அணிந்திருக்கும் வரை, நாள்தோறும் தாராளமாகச் செலவு செய்யும் வரை, உங்களது சுவையின் உயர்வை குறித்தும் தர்மகுணத்தையும் விருந்தோம்பலையும் அநேகர் பாராட்டுவார்கள். ஆனால் அவர்களது பாராட்டலை சம்பாதிக்காதீர்கள் என கருமையானவர்களே. மாறாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மையில் திருப்தி உடையவர்களாக இருங்கள் என்று பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துவதை பற்றி ஜான் வெஸ்லி கூறினார்.
ஆனால் நமது காலத்திலுள்ள அநேக சபைகளில் அப்படிப்பட்ட போதனைகள் மதிக்கப்படுவதில்லை. மதப்பற்று உள்ளது போல் பாசாங்கு செய்யும் தன்மை உலகில் புகழ்மிக்கதாகிவிட்டது. சமுதாயத்தின் மதிப்பையும் நம்பிக்கையையும் பெறவும் தங்களுடைய உலகப்பிரகாரமான நன்மைகளை மேற்கொண்டு வளரச் செய்யவும் அதிபதிகள், அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், வியாபாரிகள் ஆகியோர் சபைகளில் சேர்கின்றனர். இவ்வாறாக அவர்கள் தங்களது அநீதிமிக்க கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் கிறிஸ்தவம் என்னும் பெயரின் கீழ் மூடிக்கொள்ள வகை தேடுகின்றனர். ஞான முழுக்கெடுத்த இந்த உலகத்தாரின் செல்வத்தினாலும் செல்வாக்கினாலும் தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டுள்ள பல்வேறுபட்ட சபை அமைப்புகள் அதனால் மேலான புகழையும் ஆதரவையும் அடைந்து கொள்ள இன்னும் உயர்ந்த அழைப்புகளை விடுக்கின்றன. மிகச்சிறந்த ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட ஆலயங்கள் பிரபலமான சாலைகளில் கட்டப்படுகின்றன. ஆராதனை செய்ய வருபவர்கள் விலைமதிப்புமிக்க நாகரிகமான ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்தவர்களாக வருகின்றனர். அந்த மக்களை மகிழ்விக்கவும் ஈர்த்திடவும் திறமைமிக்க ஒரு ஊழியருக்கு மிக அதிகமான சம்பளம் தரப்படுகிறது. அவரது பிரசங்கங்கள் மக்கள் விரும்புகிற பாவங்களைத் தொடாமல் நாகரிகமிக்க செவிகளுக்கு மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறாக நாகரிகமான பாவிகள் சபை அங்கத்தினர்களாக சேர்க்கப்படுகின்றனர். தெய்வபக்தி என்னும் பாசாங்கின் கீழ் நாகரிகமான பாவங்கள் மறைக்கப்படுகின்றன. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்களின் உலகத்தை குறித்த சுபாவத்தை பற்றிய வர்ணனையில் முன்னணியில் உள்ள ஒரு சமயச்சார்பத்த பத்திரிகை, உணர்வில்லாமல் சபை, காலத்தின் ஆவிக்கு இணங்கி நவீன தேவைகளுக்கேற்ப தன் ஆராதனையின் வடிவை பொருத்தியிருக்கிறது. உண்மையாகவே மதத்தை கவர்ச்சிமிக்கதாக ஆக்குவதற்கு உதவும் அனைத்தையும் சபை அதன் கருவிகளாக பயன்படுத்துகிறது என்று கூறுகிறது. மெத்தடிசம் அது இருக்கும் விதத்தை குறித்து நியூயார்க் இண்டிபெண்டன்ட் பத்திரிகையில் ஒரு எழுத்தாளர், பக்தி உள்ளவர்களையும் இல்லாதவர்களையும் பிரிக்கும் கோடு மங்கிய நிழலாக மறைந்து கொண்டிருக்கிறது.
அவர்களது செயல்முறைகளிலும் சந்தோஷ அனுபவங்களிலுமுள்ள அனைத்து வேற்றுமைகளையும் அழிப்பதற்கு இரு பகுதியிலுமுள்ள வைராக்கியமான மனிதர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மதத்தின் பிரபல்யம் மக்கள் அதன் கடமைகளை முழுமையாகச் செய்யாமலே அதன் நன்மைகளை அடைந்து கொள்ளுபவர்களை அதிகமாகப் பெருக்கும்படிக்கு பெரும்பாலும் முனைகிறது என்கிறார்.
தேவருடைய சபை இன்று உலகத்துடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அங்கத்தினர்கள் அதனை தெய்வ பக்தியற்றவர்களின் நிலைக்கு கீழே கொண்டுவர முயன்று கொண்டிருக்கின்றனர். நடனங்கள், அரங்குகள், மிருவாணம், காமவெறியூட்டும் கலை, ஆடம்பரங்கள், தளர்ந்து போன சன்மார்க்க நெறிகள் ஆகியவை சபையின் புனிதமான மறைவிற்குள் வர பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் உலகப்பிரகாரமான இந்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு திருப்திக்காக கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்களையும் ஈஸ்டரையும் சபை அலங்காரங்களையும் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றனர். இது சாத்தானின் பழைய தந்திரம். யூத சபை அந்த பாறையின் மீதுதான் மோதியது. ரோம சபை அதில்தான் நொறுங்கியது. புரொட்டஸ்டாண்ட் சபை அதே வீழ்ச்சியை வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஹோவார்ட் கிராஸ்பி என்பவர் கூறியுள்ளார்.
உலகப்பிரகாரமான தன்மை, இன்பங்களைத் தேடுதல் என்னும் அலையில் கிறிஸ்துவிற்காகச் செய்யப்பட வேண்டிய சுயமறுப்பு, தர்த்தியாகம் ஆகியவை ஏறத்தாழ முழுவதுமாக இழக்கப்பட்டுள்ளன. இன்று நமது சபையில் செயலாற்றிக் கொண்டிருக்கும் சில ஆண்களும் பெண்களும் சிறுவர்களாக இருந்தபோதே தியாகம் செய்து கிறிஸ்துவிற்காக கொடுக்கவும் எதையாவது செய்யவும் கற்பிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நிதி தேவையானால் கொடுப்பதற்கு ஒருவரும் அழைக்கப்படலாகாது. இல்லை இல்லை, ஒரு விசேஷ நிகழ்ச்சியை நடத்துங்கள், கேலி விளையாட்டுகள் நடத்துங்கள், பழங்கால உணவு வகைகள் உள்ள விருந்து நடத்துங்கள், அல்லது உண்பதற்கு எதையாவது செய்யுங்கள், அல்லது மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேடிக்கையாக பொழுதுபோக்காக எதையாவது செய்யுங்கள், அதன் மூலமாக தேவைகளை சந்தியுங்கள் என்ற நிலை.
விஸ்கன்சின் மாநிலத்தின் ஆளுநரான வாஷ்பர்ன் என்பவர் தனது வருடாந்திர தூதில் சூதாட்டக்காரர்களை உருவாக்கும் பள்ளிகளை நிறுத்த சில சட்டங்கள் தேவையானது போல காணப்படுகிறது. இவைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன. சபையின் கூட அறியாமல் அதில் சந்தேகமில்லை. சில நேரங்களில் பிசாசின் செயலை செய்வதாக காணப்படுகிறது. பரிசளிக்கும் கச்சேரிகள், நிதி சேகரிப்பிற்கான அதிர்ஷ்ட சீட்டு விற்பனைகள், சமய சம்பந்தமான அல்லது நல்ல காரியங்களுக்காக, ஆனால் அநேக சமயங்களில் மதிப்பில்லாத நோக்கங்களுக்காக அதிர்ஷ்ட சீட்டுக்கள், பரிசு பொட்டலங்கள், இவை அனைத்தும் மதிப்பில்லாத காரியத்திற்காக பணம் பெறுவதற்காக, உழைப்பில்லாமல் பணத்தையோ அல்லது உடமையையோ அடைவது போன்று மக்களை, குறிப்பாக வாலிபர்களை சீரழிப்பது அல்லது போதை ஏற்றுவது வேறு எதுவும் இருக்காது. இந்த சந்தர்ப்ப நிறுவனங்களில் மரியாதைக்குரிய மனிதர்கள் ஈடுபடுவதும் இந்த பணம் ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே போகப் போகிறது என்று தங்கள் மனச்சாட்சியை எளிதாக்கிவிடுவதும் ஆபத்தான இந்த விளையாட்டுகளின் கிளர்ச்சி நிச்சயமாக உண்டாக்கும் பழக்கங்களில் வாலிபர்கள் அடிக்கடி விழுந்து விடுவது விசித்திரமல்ல என்று அறிவித்தார்.
உலகத்துடன் இசைந்திருக்கும் ஆவி கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் உள்ள சபைகளில் எல்லை மீறி நுழைந்து கொண்டிருக்கிறது. ராபர்ட் அட்கின் என்பவர் லண்டனில் பேசிய ஒரு பிரசங்கத்தில், மெய்யான நீதிமான்கள் பூமியிலிருந்து குறைந்து போகிறார்கள், ஆனால் அதை ஒருவரும் மனதில் வைப்பதில்லை. இந்நாளின் எல்லா சபைகளிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உலகத்தை நேசிப்பவர்களாகவும் உலகத்துடன் இசைந்துள்ளவர்களாகவும் சுக சௌகரியங்களின் மீது நாட்டமுள்ளவர்களாகவும் மரியாதையை வாஞ்சிக்கிறவர்களாகவும் இருக்கின்றனர். கிறிஸ்துவுடன் கூட பாடுகளை அனுபவிக்கும்படி அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் நிந்திக்கப்படுவதிலிருந்து கூட பின்வாங்குகின்றனர். மருள விழுகை, மருள விழுகை, மருள விழுகை என்பது ஒவ்வொரு ஆலயத்தின் முன்னும் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதை அறிவார்களானால், அவர்கள் அதை உணர்வார்களானால் நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஐயோ, நாங்கள் ஐசுவரியவான்கள் என்றும் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் அவர்கள் சத்தமிடுகின்றனர் என்று இங்கிலாந்தில் நிலவியிருந்த ஆவிக்குரிய விழுகையை குறித்த ஒரு இருண்ட படத்தை வரைகிறார்.
பாபிலோனுக்கு எதிராக கூறப்படும் பெரும் குற்றச்சாட்டு, அவள் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்தாளே என்பதுதான். அவள் உலகத்திற்கு கொடுக்கும் இந்த போதையூட்டும் பாத்திரம் என்பது பூமியில் பெரியவர்களாக இருந்தவர்களுடன் சட்டவிரோதமாக அவள் கொண்டிருந்த தொடர்பின் பலனாக அவள் ஏற்றுக்கொண்ட தவறான கோட்பாடுகளை குறிக்கிறது. உலகத்துடனுள்ள அவளது நட்பு அவளது விசுவாசத்தை கெடுக்கிறது. அவள் தன் பங்காக பரிசுத்த எழுத்துக்களின் தெளிவான அறிக்கைகளுக்கு எதிரான கோட்பாடுகளை போதிப்பதனால் கரைப்படுத்தும் தன் செல்வாக்கை உலகத்தின் மீது செயல்படுத்துகிறாள்.
ரோம சபை வேதாகமத்தை மக்களிடமிருந்து தடை செய்து அந்த இடத்தில் மனிதர்கள் அனைவரும் தன்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தியது. சீர்திருத்தத்தின் பணி தேவனுடைய வார்த்தைகளை மனிதர்களுக்கு மீண்டும் கிடைக்கச் செய்வதே. ஆனால் நமது காலத்திலுள்ள சபைகளில் மனிதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வேத வாக்கியங்களின் மீது வைப்பதை விட சபை நம்பிக்கைகளின் மீதும் போதனைகளின் மீதும் வைக்கும்படி போதிக்கப்படுகின்றனர் என்பது பெரிய உண்மையாக இருக்கவில்லையா? சார்லஸ் பீச்சர் புரொட்டஸ்டாண்ட் சபைகளை குறித்து பேசும்போது, தாங்கள் வளர்த்து வந்த பரிசுத்தவான்களையும் இரத்த சாட்சிகளையும் வணங்கும் வழக்கத்திற்கு எதிரான கடுமையான வார்த்தையைச் சொல்ல பரிசுத்த தந்தைகள் எவ்விதமாக தயங்கியிருந்திருப்பார்களோ அதேவிதமான உணர்வுடன் அவர்கள் சபை நம்பிக்கைக்கு எதிரான எந்த கடுமையான வார்த்தையையும் கூறுவதற்கு தயங்கினர். எந்த ஒரு மனிதனும் வேதாகமம் மட்டுமன்றி வேறு புத்தகத்தை ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் ஒரு பிரசங்கியாக உட்புக முடியாது என்னும் விதத்தில் புரொட்டஸ்டாண்ட் சுவிசேஷ சபைகள் ஒருவருடன் ஒருவர் கரத்தையும் தங்களது சொந்த கரங்களையும் கட்டியிருந்தன. ரோம சபை வேதாகமத்தை தடை செய்ததைப் போல இப்பொழுதுள்ள சபை நம்பிக்கையின் வல்லமை அதைவிட இன்னமும் தந்திரமான விதத்தில் வேதாகமத்தை தடை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்னும் அறிக்கையில் கற்பனையாக எதுவுமில்லை என்று கூறினார்.
விசுவாசமிக்க ஆசிரியர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும்போது சரியான கோட்பாடுகளை மதப்புரட்டு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி, இவ்வாறாக சத்தியத்தை பற்றி விசாரிப்பவர்களை திசை திருப்பிவிட கற்றறிந்த மனிதர்களும் வேதவாக்கியங்களை புரிந்திருப்பதாக கூறிக்கொள்ளும் ஊழியர்களும் எழுகின்றனர். பாபிலோனின் மதுவினால் நம்பிக்கையற்ற விதத்தில் உலகம் போதையூட்டப்படாமல் இருந்திருந்தால், தேவனுடைய வார்த்தையின் தெளிவான கூர்மையான சத்தியங்களால் திரள் கூட்டமானவர்களின் மனம் உணர்த்தப்பட்டு மதமாற்றமடைந்திருப்பார்கள். ஆனால் மதவிசுவாசம் குழப்பமிக்கதாகவும் இசைவற்றதாகவும் தோன்றுவதால் சத்தியமென்று எதை நம்புவது என்று மக்கள் அறியாமலிருக்கிறார்கள். பாவத்திற்காக வருந்தாத நிலையிலிருக்கும் உலகத்தின் பாவம் சபைகளின் வாசற்படிகளில் படுத்து கிடக்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலுள்ள 2 தூதனின் தூது. முதலில் 1844 ஆண்டின் கோடை காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டது. அது அப்போது நியாயத்தீர்ப்பின் தூது மிக பரந்த அளவிற்கு அறிவிக்கப்பட்டு பொதுவாக மிக அதிகமாக நிராகரிக்கப்பட்ட சபைகளின் சரிவு மிக விரைவானதாக இருந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டு சபைகளின் மீது நேரடியாக பொருந்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் 2 தூதனின் தூது 1844 அதன் முழுமையான நிறைவேறுதலை அடையவில்லை. வருகையின் தூதை பற்றிய ஒளியை மறுத்ததின் பலனால் சபைகள் சன்மார்க்க விழுகை அடைந்தன. ஆனால் அந்த விழுகை முழுமையானதாக இருக்கவில்லை. இந்த காலத்திற்குரிய விசேஷமான சத்தியங்களை அவர்கள் தொடர்ந்து நிராகரித்தபோது அவைகள் மேலும் மேலும் கீழ்நோக்கி விழுந்தன. இருந்தபோதிலும் தனன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்தாளே என்று கூற முடியாது. ஏனெனில் அவள் இன்னும் சகல ஜாதிகளையும் குடிக்கச் செய்யவில்லை. உலகத்துடன் இசைந்திருக்கும் ஆவியும் நமது காலத்திற்குரிய சோதிக்கும் சத்தியங்களுக்கு வித்தியாசமற்ற வகையில் இருப்பதுமாகிய ஆவியும் இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ உலகில் புரோட்டஸ்டாண்ட் விசுவாசத்தை உடைய சகல சபைகளிலும் இடம் பிடித்துக் கொண்டும் வருகிறது. 2 தூதனின் பக்தி வினயமும் பயங்கரமுமான கண்டிப்பிற்கு இந்த சபைகள் உட்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் மருளவிழுகையின் செயல் அதன் உச்சக்கட்டத்தை இன்னும் அடையவில்லை.
கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக சாத்தான் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் செயலாற்றுவான் என்று வேதாகமம் சொல்லுகிறது.
இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2:9-11. இந்த நிலையை எட்டும் வரை சபை உலகத்தோடு முற்றிலும் ஒன்றுபடுவது கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் முழுமையாக நிறைவேறாதவரை பாபிலோனின் விழுகை முடிவடையாது. இந்த மாறுதல் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒன்று. வெளிப்படுத்தின விசேஷம் 14:8. இன் பூரணமான நிறைவேறுதல் இன்னும் எதிர்காலத்தில் உள்ளது.
பாபிலோனை உருவாக்கியிருக்கிற சபைகளிலே இருக்கிற ஆவிக்குரிய இருள் தேவனை விட்டு விலகிச் செல்லுதல் போன்ற நிலைகளையும் தாண்டி கிறிஸ்துவின் உண்மையாக அடியார்களின் பெரும் கூட்டத்தை அவர்களுடைய சபைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. இவர்களில் அநேகர் இந்த காலத்திற்குரிய சிறப்பான சத்தியங்களை ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. தங்களுடைய நிகழ்கால நிலைமையில் அதிருப்தி உள்ளவர்களாக இருந்து தெளிவான வெளிச்சத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமல்ல. அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சபைகளில் கிறிஸ்துவின் உருவத்தைக் காண அவர்கள் வீணாக நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த அமைப்புகள் சத்தியத்தை விட்டு தூரம் தூரமாக விலகிச் சென்று உலகத்துடன் தங்களை நெருக்கமாக பிணைத்துக் கொள்ளும்போது இந்த இரண்டு வகையினருக்கும் இடையில் உள்ள பிளவு மிக அகலமாகி கடைசியில் பிரிவினையில் முடியும். தேவனை அதிகமாக நேசிப்பவர்கள் தேவப் பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பவர்களுடன் இனிமேலும் இணைந்திருக்கூடியாத காலம் வரும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-12 உள்ள முப்பெரும் எச்சரிப்புகளை நிராகரிப்பதன் விளைவாக 2 தூதனால் முன்னுரைக்கப்பட்ட நிலையை சபை முழுமையாக அடையும் போது இன்னமும் பாபிலோனிலுள்ள தேவனுடைய ஜனங்கள் அவளுடனுள்ள உறவை விட்டு பிரிந்து வரும்படி அழைக்கப்படும் நேரத்தை வெளிப்படுத்தல் 18 சுட்டிக்காட்டுகிறது. உலகத்திற்கு கொடுக்கப்படவுள்ள தூதுகளில் இதுவே கடைசியானதாக இருந்து அதன் பணியை நிறைவேற்றி முடிக்கும். சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் 2 தெசலோனிக்கேயர் 2:12. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தில் விட்டுவிடப்படுவர். அப்போது சத்திய ஒளி அதை ஏற்றுக்கொள்ள தங்கள் இருதயங்களை திறந்திருக்கும் அனைவர் மீதும் பிரகாசிக்கும். அப்பொழுது பாபிலோனிலுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும், என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள், வெளிப்படுத்தல் 18:4 என்கிற அழைப்பிற்கு செவிசாய்ப்பார்கள்.